தேன் தமிழ் ஓசை. வணக்கம் நேயர்களே, நமது தேன் தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 96.4, 106.1, 107.8 ஆகிய அலைவரிசைகளில் பிரதி புதன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணி தொடக்கம் கேட்டு மகிழலாம். உறவுகளே, தேன் தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை SRIB.NO அதாவது சுடன் ராடியோவினது இணையதளம் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம் என்பதை இவ்வளையில் கூறிக்கொண்டு நமது நிகழ்ச்சி டப் ராடியோவினூடாகவும் வலம் வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் நுழைவோம். உறவுகளே, இன்றைய நற்சிந்தனையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தினை முதலில் கேட்போம். புனித லூக்கா எழுதிய நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 24:35-48 வசனங்கள். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். நானேதான், என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகியிருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பகிர்வுக்கு உயிரூட்டுவோம். மன்னக வாழ்வு இயேசுவுக்கு ஒரு சவாலான பயணமாக இருந்தது. அதே வேளையில் அச்சவால் அவரது உயிர்ப்புக்கு பின்னும் பின்தொடர்ந்தது. இயேசு தம் உயிர்ப்பை தாம் தேர்ந்த சீடர்களுக்கு புரிய வைக்க பன்முயற்சிகளை கையாள வேண்டியிருந்தது. அவற்றுள் முதலாவது அப்ப பகிர்வு. இயேசுதம் சீடர்களோடு இறுதி பாஸ்கா உணவை உண்ணும் போது அப்பத்தை பிட்டு எல்லோருக்கும் பகிர்ந்தார். அது வெறுமனே உணவு பகிர்வு அல்ல, தம் வாழ்வு பகிர்வு. எப்போது எங்கெல்லாம் அப்ப பகிர்வு நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் தம்மை நினைவு கூற பணித்தார். நம்மிடையே நிகழும் ஒவ்வொரு பகிர்வுகளிலும் இயேசு பகிரப்படுகின்றார். இரண்டாவது அமைதி பகிர்வு. அப்ப பகிர்வில் முழு நம்பிக்கை அடையாத சீடர்களுக்கு தாம் முன்பு வழங்கிய அமைதியின் வாழ்வை மீண்டும் வழங்கி அவர்களை இயல்பு நிலைக்கு அழைக்கின்றார். நம் எண்ணங்கள், எழுத்துக்கள், உரையாடல்கள், உறவாடல்கள் யாவும் அமைதிக்கு உயிரூட்டுவதாய் அமைந்தால் அங்கே இயேசு பகிரப்படுகின்றார். மூன்றாவது அருள்வாக்கு பகிர்வு. உணவையும் உறவையும் பகிர்ந்த இயேசு இறுதியில் தம் இறப்புக்கு முன் அவர்களோடு எடுத்து கூறிய மறைநூல் பகுதிகளை கோடிட்டு தம் உயிர்ப்பின் உண்மையை உறுதிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு பொழுதிலும் நம்பிக்கை உணர்வோடு நாம் விவிலியத்தை வாசிக்கையில் கடவுள் நம்மோடு உரையாடுகின்றார். அதை அடுத்தவர்க்கு எடுத்துரைக்கும் போது இயேசு பகிரப்படுகின்றார். நேர்கள் இதுவரை கேட்டது கிறிஸ்தவன சிந்தனை.
அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பா நெஞ்சும் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பா நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா, வாழ்வின்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வின்னும் பாடம் கற்றுத்தா.
செல்வங்கள் என் வாழ்வில் துன்பங்கள் நீர் பூத்த வானங்கள்
வாழ்வினும் பாடம் கற்றுத்தா வாழ்வினும் பாடம் கற்றுத்தா
அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீவா அன்பா நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீவா அன்பா நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா உள்ளம் நீவா எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா
வாழ்வினும் பாடம் கற்றுத்தா வாழ்வினும் பாடம் கற்றுத்தா
அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீவா அன்பா நெஞ்சம் பாடச் சொல்லி
வணக்கம் உறவுகளே, உங்களை மீண்டும் வானொலி ஊடாக இந்த ஒளிப்பதிவின் ஊடாக சந்திப்பதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளே, இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பகிரவிருக்கின்றோம். உடல் நலம் தொடர்பானது. உடல் நலம் எனும் பொழுது நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பாகங்களும் நலமாக இருக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமாக நமக்கு உடல் நலத்தோடு சேர்த்து அழகு தருவது, அதனுடைய ஒரு முக்கிய உறுப்பை பற்றி பேசவிருக்கின்றோம். அவைதான் நமது பற்கள். இந்த பற்கள் நமக்கு மிக முக்கியமானவை, அதனுடைய தொழிற்பாடுகள் முக்கியமானவை. அவை நமக்கு நாம் எவ்வாறு அழகாக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இவ்வாறான பல விடயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. இவை தொடர்பான இன்றைய இந்த உரையாடலிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பல் நிபுணர் ஒருவரை சந்திக்கின்றோம். அவர்தான் மருத்துவர், பல் மருத்துவர் திரு ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம். உங்களை எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலிலே உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தாருங்கள் நமது நேயர்களுக்காக.
வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன் ஸ்ரீராம்குமார். நான் செவர்த்தப்பேடா வேலை செய்கிறேன். இங்கே நார்வேல 2018 அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் சொந்த ஊர் சீர்காழி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம் சட்டநாதபுரம்னு சொல்லி. இங்கே யூரோப்புக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன்னா வந்து ஸ்பெஷலைசேஷன் எல்லாம் இங்கே பண்ணி அதை இப்போ வந்து இப்போ செவர்த்தப்பட இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் 5 வருஷமாக. ஆஸ்லோலையும் பெர்கன்லேயும் வேலை
செய்கிறேன். நீங்கள் பெர்கனிலே எத்தனை நாட்கள் வேலை செய்கிறீர்கள்? இங்கே அடிக்கடி வருவீர்களா?
இப்போதான் ஸ்டார்ட் தொடங்கியிருக்கிறோம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து மாதத்தில் ஒரு தடவை வர, அப்புறம் 2 தடவை வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம்.
இங்கே பெர்கன்லேயே எங்கே உங்களுடைய கிளினிக் நடக்கிறது?
2-3 இடத்துல நமக்கு கிளினிக் இருக்குது. இந்த கிளினிக் இருக்குது, நார்விக்ல இருக்குது,
இன்னும்
2-3 கிளினிக்ல டாக்டர் சிவா அவர்கள கிளினிக்ல தான் நான் வந்து கன்சல்டண்டா வேலை செய்யறேன்.
டாக்டர் சிவா நேசுடைய அந்த கிளினிக்ல மிகவும் அருமை. இந்த அவருடைய டாக்டர் சிவனேஸ்வரிய கிளினிக்கு நாங்கள் நிறைய தமிழர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களையும் இந்த இடத்திலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. டாக்டர், இந்த பற்களினுடைய முக்கியத்துவம், அதனுடைய தொழிற்பாடு, இதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் எங்களுக்கு.
பற்கள் ரொம்ப முக்கியமானது தான் நம்ம உடல் உறுப்புலேயே. நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்பிட்றதுக்கு, நல்ல உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு பற்கள் ரொம்ப முக்கியமானது. அது உடல் பற்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்ம உடலும் நல்லா நல்லபடியாக நம்ம வச்சுக்க முடியும். அழகுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம முக்கியத்துவமானது. நான் தண்டு கிளியரிங் பண்ணுவேன். நான் வந்து அதனால் அந்த சீர் அந்த பல் சீர்களை அழகாக வச்சுக்கிறதுக்கு அந்த இன்விசலைனுங்கிற யூஸ் பண்ணி நிறைய தண்ட் ரெகுலரிங் செஞ்சிட்டு இருக்கிறோம்.
தண்ட் ரெகுலரிங் என்னும் பொழுது அது வயதுகள் வித்தியாசங்கள் இருக்கலாம் இல்லையா?
சிறுவர்களுக்கா அல்லது பெரியவர்களுக்கா, எவ்வாறான வயது வித்தியாசத்தில் இதனை செய்கிறீர்கள்?
நாங்கள் 7 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சின்ன பசங்களுக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு யாருக்குமே வந்து செய்யக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது, சின்ன வயதுலேருந்து எல்லாருக்குமே வந்து பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யலாம். பல்லு வந்து சீராக அமைச்சிக்கணும்னா நம்ம இந்த தன் ரெகுலரிங் செய்யலாம். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கன்சல்டேஷன் வந்து 7 வயசுலேருந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
பொதுவாக எங்களுடைய ஊர்களிலே, நம்முடைய நாடுகளிலே பற்கள் சிறுவர்களுக்கு ஒழுங்கமைப்பாக இல்லை என்று சொன்னால் அது மிகவும் அவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கிறது. நிறைய பேர் பாடசாலைகளிலே அவர்களுக்கு பகுடியல் விட்டு அவர்கள் பாதிக்கப்படுவது உண்டு. அதனால் பாடசாலைக்கு போக மாட்டேன் என்று சொன்ன சிறுவர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய கிராமங்களிலே. இங்கும் அதே மாதிரி பல பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு பற்கள் வளர்கிறது, அதாவது ஒழுங்கமைப்பு இல்லாத வளர்ச்சி வருகிறது. இவர்களுக்கு எவ்வாறு நீங்கள் உதவி புரிகிறீர்கள், உங்களுடைய வைத்தியம்?
ஆமாம், இது பசங்களில் வந்து முக்கியமாக வந்து இந்த சோஷியல் மெஸ்டரிங்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ என்னென்னா, நம்ம பற்கள் சரியாக இல்லைன்னா பசங்களை வந்து அந்த கேலி கிண்டல் பண்ணுறது அது ஸ்கூலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த சோஷியல் லைஃபே வந்து பாதிக்கப்படுது. பெரியவங்களுக்கும் அப்படி வந்து உண்டு. வந்து அதனால வந்து அவங்களுக்கு இது செய்யும்போது சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க வந்து வெல்பீயிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க.
அப்போ உங்களிடம் அதிகமான எத்தனை வயதில் இருந்து சிறுவர்கள் வருகிறார்கள்?
7 வயசுலேருந்தே நமக்கு எங்களுக்கு ஹென்விசனிங் வந்து ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் ஸ்கூல் தன்னிலை வந்து அவங்க ஓஃபன்கிளி கிளினிக்கில் பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரெஃபர் பண்ணி ஹென்விசனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. 7 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இங்கே இப்போ வேகனிலே அதிகம் சிறுவர்கள் வருகிறார்களா? எப்படி போகிறது?
இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து. ஆனால் வந்து வராங்க பசங்க, வந்து ஹென்விசனிங்கோடு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம யார் யாருக்கு தேவைப்படுதோ எல்லாருக்குமே வந்து அவங்க ஓஃபன்கிளி கிளினிக்கில் வந்து கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு வந்து தேவைப்படுதோ இதுக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹென்விசனிங் கொடுப்பாங்க. அதில் வந்து ஹெல்ப்ஃபார்மும் பித்தால் பண்ணும்.
நோர்வேயிலே பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது, தன்னிலைய நட்டை போனால் நிறைய பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பலர் போகாமல் இருக்கிறார்கள். இவர்கள் சில இது இதற்குள்ளே சில அறியாமையும் உண்டு, எங்களுக்கு பலருக்கும் தெரியாது எவ்வாறு அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு இங்கே அப்படியான உதவி திட்டங்கள் இருக்கிறதா நோர்வேயில்?
கண்டிப்பாக இது வந்து நார்வேயில் வந்து எப்படியும் வந்து அந்த ஹென்விசனிங் கொடுக்குறவங்களுக்கு பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பை பே பண்ணும், மிச்சது ஏங்கினந்தல் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த இதுவும் நாங்கள் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவங்க மாத தவணைய துறையில் அவங்க கட்டுற மாதிரி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கெபீர் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு அப்படியா அவங்களுக்கு அதுவும் அவங்களால கட்ட முடியலன்னா நாங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நாவுக்கும் வந்து கொடுக்குறோம். அவங்களும் நாவும் வந்து அவங்களோட இது பார்த்துட்டு அவங்களுக்கு குஷனிங் பண்ணுறாங்க.
அப்போ நாங்கள் அந்த முழு பணமும் அந்த குடும்பத்திடம் இருந்து உங்களுக்கு அதை அவர்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன், இல்லையா?
ஆமாம், என்னன்னா இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக பே பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் ரெஃபியூஷன் இருக்குதோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப்பாக கவர்மெண்ட் பே பண்ணோம். மிச்சம் வந்து ஏகநந்தல் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்தவணையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் முடியலன்னா நம்ம சொல்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி நாவுக்கு கொடுப்போம். நாவு வந்து அவங்களோட பொருளாதாரம் தகுந்த மாதிரி பார்த்து அவங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லாகவே அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறாங்க.
அவர்களுடைய குடும்ப சூழல், பொருளாதார சூழ்நிலை.
அது முக்கியமாக வந்து இப்போ சில பேருக்கு வந்து இப்போ இமிக்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து சாதாரணமாக வந்து இப்போ 20 வயசு வரைக்கும் தான் வந்து ஹெல்ப்பாக வந்து காசு கொடுக்கும். ஆனால் வந்து 20 வயசுக்கு அப்புறம் வந்து இனிமே கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து பித்தால் பண்ணியிருக்குது, ஃபுல் அமௌண்ட் அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க.
நீங்கள் பல பல் வைத்தியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதாகவும் நான் உங்களை பற்றிய தகவலை இன்டர்நெட்டில் பார்த்திருக்கின்றேன், அதை பற்றி சொல்லுங்கள்.
நான் 2015 நான் வந்து மால்ட்டாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இன்விசிலைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து இந்தமாரி தன் ரெகுலரிங் செய்கிற ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. இந்தமாரி வந்து இங்கே கம்பெனியில் வேலை செய்கிறீங்களான்னு. அந்த இன்விஜுவலாக இனங்க நார்மலாக வந்து இந்த தன்ரெகுலரிங் இந்த பற்கள் சீரமைப்பது வந்து வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டு வயர் போட்டு அந்த கம்பியெல்லாம் கட்டி முடிக்கி அதை சரி பண்ணுறது தான் அது. இது வந்து ஒரு புது டெக்னிக், ஒரு அட்வான்ஸான ஒரு டெக்னிக் இது. ஸோ வந்து அது யூனிவர்சிட்டியிலலாம் அது படிக்கிறது இல்லை, அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. இப்போ தான் ஒரு 3 வருஷமாக தான் வந்து இப்போ அவசர யூனிவர்சிட்டியிலலாம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்விஜுவலைன் பற்றியெல்லாம். ஸோ அது அது கற்றுக்க அந்த டெக்னிக் கற்றுக்கிறதுக்காகவே வந்து நான் வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 2 வருஷம் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக கிளினிக்கல் அட்வைசராக வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு அதில் வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் நிறைய யூரோப் ஃபுல்லாகவே வந்து யூரோப், ஸ்காண்டினேவியா, பெனலெக்ஸ், ஈஸ்டர்ன் யூரோப் நிறைய ஒரு 40 கண்ட்ரீஸ்க்கு வந்து நான் வந்து அப்போ தான் அது டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஸோ எல்லா தன்லேகைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதை செய்யறது, இந்த டெக்னிக்கில் எப்படி பல்ல வந்து பற்கள் வந்து சீரமைப்பது, இதெல்லாம் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன்.
இது ஒரு பற்கள் பற்றிய ஒரு அந்த பொதுவான கேள்வி உண்டு. பொதுவாக மேற்பற்கள் ஏதாவது பாதிப்பு வந்துவிட்டால் அதற்கு மூளைக்குமான தொடர்புகள் இவை தொடர்பாக ஏதாவது நீங்கள் சொல்ல முடியும்?
அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ லைட்டு போட்டால் லைட் சுவிட்ச் போட்டால் லைட்டு தான் எரியும், ஃபேன் சுவிட்ச் போட்டால் ஃபேன் சுவிட்ச் ஃபேனை தான் சுற்றும். அதுமாரி தான் பற்கள் அங்கே இருக்கிறதுனால கண்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வி என்னன்னா பற்கள் ஏதாச்சும் எடுத்துட்டால் கண்ணு போயிடும், பார்வை போயிடும், அது அந்த மாரி எல்லாம் நிறைய வதந்திகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஒவ்வொரு பற்களுக்கும் ஒவ்வொரு தொழிற்பாடுகள் இருக்கு இல்லையா?
ஆமாம்.
பற்களிலே ஓட்டை வந்து விட்டார் அல்லது அவற்றை பிடுங்க வேண்டி வந்து விட்டார், அதற்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க?
நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதில் வந்து வந்து ஃபில்லிங் செய்யலாம், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அது வந்து காப்பாற்றிடலாம் மேக்ஸிமம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. வலி இல்லாமல் வந்து நிறையா வந்து அழகாக வந்து நமக்கு அதை காப்பாற்றி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரிஜினல் பற்கள் ஒரிஜினல் தான், கடவுள் கொடுத்தது நம்ம வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா? பற்களுக்கு ஒரு பற்களுக்கும் வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப எவ்வளோ காசு போட்டு இம்ப்ளான்ட் செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரிஜினலுக்கான ஈடே ஆகாது. ஓகேங்களா? அதனால வந்து நம்மளோட ஒரிஜினல் பல்ல நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்றிக்கணுமோ காப்பாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம நல்லா செய்யலாம்.
எனக்கு பல்லிலே ஒரு வலியும் இல்லை, எந்த கொதியோ எதுவுமே இல்லை, நான் கட்டாயம் பல் வைத்தியரை அணுக வேண்டுமா? எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை அணுக வேண்டும்?
நார்வேல வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் போய் பார்க்கணும்னு ஒரு இது இருக்குது. லண்டன்ல எல்லாம் யூகேல எல்லாமே வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து தன்லேகை பார்க்கலன்னா உங்களை NHS ல இருந்தே தூக்கிடுவாங்க, லிஸ்ட்ல இருந்தே எடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து இப்ப தன்லேகை நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சரியா இருக்காது, இப்போ ஏதாச்சும் சின்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடலாம். அதனால அவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வீட்டுக்கு கடிதம் வந்துடும். அது வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் போலன்னா அவங்க வந்து NHS லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. லிஸ்ட்ல போயிட்டாங்கன்னா அப்புறம் வந்து இந்த ஹெல்ப்பை கொடுக்குற அந்த காசு அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ கட்டாயம் போகணும்னு அங்கே ரூல் எல்லாம் இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. இங்கே நார்வேல சஜஸ்ட் பண்றது என்னன்னா வருஷத்துல ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நீங்க போய் ஒரு தடவை தன்லேக கிட்ட காமிக்கிறது நல்லது.
ஒரு ஒரு குழந்தை எப்படிய ஒரு சின்ன தகவல் ஒன்று அண்மையிலே அறிந்தேன். நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்து கொண்டிருந்தேன், தொடராக குழந்தைகள் நலன் காப்பகம் பாணவர் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்று. அங்கு குழந்தை சில பேரை தன்லேகனிடமிருந்து கூட அதாவது செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கு பல ஓட்டைகள் வந்திருக்கு ஒரு சிறுமிக்கு. அந்த சிறுமி ஒழுங்காக வீட்டிலே பாதுகாக்கப்படவில்லை அல்லது அதற்குரிய தகுந்த முறையில் அந்த பற்களை அவர்கள் என்னென்னு சொல்வது சரியாக அவர்கள் பார்க்கவில்லை என்கிற ஒரு விடயம். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நான் சொல்றது விளங்குது நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு குழந்தையை கூட அவருடைய பற்களை தீட்டி அவரை சரியாக அவர்கள் கண்காணிக்கவில்லை என்பது கூட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறது அந்த குழந்தையின் நலன் காப்பகத்திலே. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
பசங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா யாரோ ஒருத்தங்க பார்க்குறவங்க வந்து வந்து காலையிலையும் இரவும் வந்து ரெண்டு தடவை வந்து சரியாக பற்கள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு இது இருக்காது இல்லையா, அவங்களுக்கு அந்த டெக்னிக்கும் தெரியாது, சரியாக பண்ணுறாங்களும் தெரியாது, அதோட முக்கியத்துவம் தெரியாது. ஸோ அம்மா அப்பா வந்து அவங்க பசங்களுக்கு வந்து காலையிலையும் கவனிக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வேணும், கட்டாயம். எதுக்குன்னா பசங்க வந்து எப்படி வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம பாதுகாத்துட்டு வந்து வர்றோமோ பற்கள் விஷயத்துலையும் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அதை எப்படி எப்படி நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி பற்களுக்கும் வந்து நல்லபடியாக வந்து அதுக்கு வந்து அது ப்ரஷிங் கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா, சாப்பிட்ட உடனே சாக்லேட் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து எல்லா பற்களும் வீணாக போயிடும். ஸோ வந்து அம்மா அப்பாவுக்கு அந்த கடமை உண்டு, அவங்களா செய்கிற வரைக்கும் கரெக்டாக அது வந்து அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக யார் பார்க்குறாங்களோ காலையிலையும் ராத்திரியும் ஸ்பெஷலாக நைட்டு வந்து தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கவனிச்சா நல்லது.
அது இது நான் கேட்டதற்கான காரணம் சரியான அந்த பராமரிப்பிலே இந்த பற்களை அவர்கள் கவனிக்க வேண்டும் வீடுகளிலே என்பது இங்க ஒரு சட்டமாக கூட இருக்கிறது. அது எனக்கு இப்பொழுதுதான் எனக்கு இது தெரியும். அது பல் வைத்தியர்களுக்கு இது படிப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த செய்தி எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொன்னால் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ஒரு ஒரு குழந்தைக்கு நிறைய பற்கள் சூத்தியாக இருந்திருக்கிறது. அது வடிவாக அதிலே வைத்து அவர்கள் பார்க்கிறார்கள் குடும்பத்தில் இந்த குழந்தையை வடிவாக அவர்கள் கவனிப்பதில்லை என்று சொல்லி அது பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. இது ஒரு புதிய தகவலாக சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு தெரிந்தவர்களுக்கு பழைய தகவலாக இருக்கலாம். எனவேதான் இதனை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். பலமையான பல் ஒழுங்கமைப்பு தன் ரெகுலரிங் இன்விஸ்லைன் இவைகளை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலே தொடங்கி நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று.
தன் ரெகுலரிங் எதுக்கு முக்கியமாக செய்யணும், அது செய்யலைன்னா என்ன ஆகும்? நான் இப்போ பல்ல சீராக அமைக்கும் போது நமக்கு வந்து நல்லபடியாக சாப்பிடலாம் நம்மளை. அது வந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து க்ரௌடிங்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து கிளீன் பண்ணுறதெல்லாம் பல் சீராக இல்லைன்னா நமக்கு கிளீன் பண்ணுறது முக்கியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த தன் ரெகுலரிங் நம்ம செய்கிறோம் நம்ம. அதில் இப்போ ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த வான்லி தன் ரெகுலரிங்னு சொல்கிறது, மெட்டல் பிரைசஸ் பிராக்கெட்ஸு ஒயர்ஸ் வச்சு சரி கம்பி வச்சு நம்ம வந்து பல்லு சீரமைப்பது. ரெண்டாவது வந்து இந்த இன்விஸ்லைன் இப்போ புதுசாக இப்போ 25 வருஷமாக இருக்குது, ஆனால் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது வந்து அது இல்லாமல் இப்போ ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆவத்திரிக்க எடுக்கணும்னா அதுமாரி வந்து வாயில் வச்சு எடுக்கிறதே வந்து பசங்க வந்து அதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெரியவங்களுக்கும் அது ஒரு கஷ்டமான ஒரு செயல். டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது எப்படி ஊசிக்கு பயப்படுவாங்களோ அதேமாரி அதுமாரி அந்த இம்ப்ரெஷன் எடுக்கிறது ஆவத்திரிக்க எடுக்கும்போது கூட அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். இப்போல்லாம் ஸ்கேனர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாமே வந்து ஒரு 3 நிமிஷத்தில் வந்து அழகாக வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணிவிடும். நாங்கள் வச்சுருக்கிறது ஸ்கேனர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த அவங்களுக்கு அந்த கேகிங் சென்சேஷன் அதெல்லாம் இருக்காது, ஆக்யூரேட்டாக வரும். அது மட்டும் கிடையாது, நாங்கள் சிமுலேஷனும் பண்ணி காமிப்போம் எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குது பற்கள், எப்படி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும். ஆமாம், அது அந்த சிமுலேஷனும் காமிப்போம் நாங்கள். அந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குது.
இதில் கொஞ்சம் காட்டி சொல்ல
சொல்லு. இன்விஸ்லைன்ங்கிறது இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரேஸ் செய்வாங்க, செஞ்சுட்டு பாருங்க. அது ரொம்ப அமுக்கி கூட பார்க்கலாம் நீங்க, வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளானது அமுக்கி பார்க்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரே எல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரேஸ் வந்து செய்வாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு ட்ரே செய்வாங்க. அது வந்து பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி இப்போ எப்படி இருக்குது, முதல் வாரம் இப்படி, ரெண்டாவது வாரம் எப்படி இருக்கும், அது மாதிரி பிளான் பண்ணி இது மாதிரி நிறைய ஷேப்ஸில் ரெடி பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை வந்து எப்பயுமே அது யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து பற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நல்லபடியாக அழகாக வந்துடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து தெரியாது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டதே வந்து பெருசாக தெரியாது ரொம்ப. அது மட்டும் இல்லை எடுத்துட்டு நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எடுக்கலாம். முன்னாடி தன் ரெகுலரிங்கன்னா எடுக்க முடியாது. அந்த வான்லி தன் ரெகுலரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிராக்கெட்ஸ் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும். சாப்பிட்றது எல்லாம் சாப்பாடும் சாப்பிட முடியாது. ரொம்ப பின்னாடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பின் பற்களில் சாப்பிடணும். அது இல்லாமல் சாப்பிட்ட உடனே வந்து கண்ணாடியில் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மாத்திரஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து இதில் என்னன்னா நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணாலும் சாப்பிட்லாம். வந்து கிளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அது மூலமாக இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இதில் வந்து இதில் வந்து. ஸோ வலிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், வலி இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் வந்து சில நேரம் வந்து டைட் பண்ணும்போது அந்த இதில் வானிலை தண்டைகள் இல்லைங்களா, சில நேரம் வந்து அவங்களுக்கு வலி வலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செய்யும்போது வந்து அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லும்போது அவங்களும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க சின்னப்பா வந்து நார்வேல வந்து எல்லாருமே கிட்டக்கிட்ட வந்து இந்த தண்டை கிளியரிங் வந்து மேக்சிமம் வந்து செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பழைய ஞாபகம்லாம் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்தது என்ன இதுன்னு. இந்த கம்ஃபர்ட் லெவல் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிறைய பேர் இப்போ வந்து விரும்பி செஞ்சுக்கிறாங்க.
சில அந்த வயது வித்தியாசங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம்.
அது வந்து இப்போ வந்து இப்போ பசங்க வந்து ஃப்ரெண்ட்லி கிளினிக் போகும்போது அங்கே தன்னிலைக்கே பார்க்குறாங்க, பார்த்துட்டு வருஷம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் செவர்த்தோபெடிக் வந்து இது பண்ணுறாங்க, ஹென்விஸ்டிங் கொடுப்பாங்க. 7 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு, 7 வயசுலேருந்தே வந்து பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து எர்லி கரெக்ஷன் சொல்லுவோம், வந்து ஃபேஸ் 1 சொல்லுவோம். அது வந்து முன்னாடியே ஏதாச்சும் முக்கியமான விஷயம் வந்து ஏதாச்சும் கரெக்ட் பண்ணணும்னா அது முன்னாடியே செஞ்சிடுவோம், இது முக்கியமான விஷயம் இது முன்னாடியே செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து 12 வயசு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்தமாரி எல்லா பற்களும் வந்ததுக்கப்புறம் நான் பால் பற்களெல்லாம் போயிட்டு எல்லா பல் பற்களும் வந்ததுக்கப்புறம் அப்போ வந்து இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து தன் ரெகுலரிங் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து ஹென்விஸ்னிங் கொடுப்பாங்க. அது அது பசங்களில் செய்கிறதுல அட்வான்டேஜ் என்னன்னா மெயினாக வந்து 12 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்கெல்லாம் நல்லா வளர்கிறாங்க. ஸோ வந்து வளரும்போது அவங்க அந்த வளர்ச்சியை கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். சில நேரம் வந்து அந்த கீழே தாடை பின்னாடி இருக்கும், அந்த வளர்ச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து அந்த தாடையை கூட வந்து முன்கு நவுத்தி அந்த முக அமைப்பே வந்து சீராமாக்க முடியும். பற்கள் மட்டும் கிடையாது, அந்த எலும்பு கூட வந்து நாங்கள் வந்து சில நேரம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வந்து நல்லா அகலப்படுத்தி எல்லா பற்களுக்கும் வந்து இடம் கிடைக்கிற மாதிரி செய்வோம். இப்போ ரொம்ப குறுகலாக இருக்கும்போது வந்து அந்த எலும்பு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும்போது சில மாதிரி நாக்குக்கும் இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா அழகாக வந்து நல்லா விரிவுபடுத்தி அது வந்து எல்லாமே அழகுப்படுத்துவோம். அது கண்ட்ரெகுலரிங்கில் இதுதான் இந்த இன்விஸ்லைனோட அட்வான்டேஜ். அது ஒரு ஒரு அப்ளையன்ஸுக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அந்த நார்மலான அந்த பழைய அந்த ட்ரெடிஷ்னல் பிரேசஸ்லையும் அதுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் அதுக்கு இருக்குது ஓகேங்களா. இதில் இது இதில் என்னன்னா பாவிக்கணும், இதுலேயும் கரெக்டாக பாவிச்சாங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். இந்த
தொழில்நுட்பத்தால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிறது இல்லையா பற்களையில். இறுதியாக ஒரு ஒரு பொதுவான கேள்வி, இந்த இயற்கையான பற்கள் அமைப்பு அதற்கும் பரம்பரைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா?
கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து அப்படி இப்போ தாடை அமைப்பு சில பேருக்கு கீழே தாடை ரொம்ப முன்னாடி இருக்கும், அது வந்து ரொம்ப பாரம்பரியமாக வர்றது தான். அது அது வந்து சில இது வந்து ப்ளே பண்ணும், அந்த ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க, வம்ச பாரம்பரியமாக வர்றது அதெல்லாமே வந்து அது சிலது இருக்கும் தான், இருக்கும் தான், அதுவும் ஒரு ப்ளே பண்ணும் தான். அப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஆனால் வந்து அதுவும் ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணும்.
மிகவும் நன்றி. நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா இதை தொடர்பாக, இந்த உடல் நலம் தொடர்பாக?
ஆமாம். ஸோ இப்போ இப்போ லண்டன் யூகேல எல்லாமே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து தன்னிலைகள் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது. இங்கே வந்து நார்வேயில் வந்து அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து நம்ம தன்னிலைகள் போய் பார்த்தோன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கோ எர்லியாக கரெக்ட் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து இரவு நேரத்துக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா அப்போ தான் வந்து எல்லா வேலையும் நடக்கும். ஏதாச்சும் வந்து வாயில் ஏதாச்சும் வந்து ஒரு சாப்பாடு பொருள் ஏதாச்சும் தங்கியிருந்தாலும் அது வந்து காலையிலையும் காலையில் எப்படி வந்து பல் வறுக்கிறது தூக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதே மாதிரி இரவு நேரத்தில் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும். பற்கள் வந்து நல்லபடியாக நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா இந்தமாரி வந்து சொத்த பல்லு வர்றதுக்கோ எந்த நிறைய பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடும்.
மிகவும் நன்றி.
நன்றி.
டாக்டர் ஸ்ரீராம்குமார் அவர்களே, நீங்கள் இங்கே பேதனிற்கு வருகை தந்து எங்களுடைய மக்களுக்கு பயனுள்ள பல விடயங்களை இன்று சொல்லி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.
அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோ. காதோரா அடியாலோலா நான் தாங்க மாறோடு சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொழி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கும் முன்னாடி, என் கால கண்ணாடி, உன்னாசை என்னாடி, பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, பூசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு.
என் கூட பேசுறதுவா உனக்கு நேரில் காட்டுமா, சின்னக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிடு
அறிவிப்பருவாள், சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாள். தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என்னுயிர் உன்னோட, பத்திரச் சொத்தாக என் பார்வை உன்னோடு, உன்பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். காதாரா அடியாரோனா நான் தாங்க மாறோடு
நான் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக நாங்கள் இணையத்தை நாடுகின்றோம். அந்த இணையத்தில் எங்கெங்கெல்லாம் நல்ல விடயங்கள் இருக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் தரித்து விடுகின்றோம். காலங்காலமாக புரியோடி போய் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் வாழ்வியலிலும் இருக்கின்ற சின்ன சின்ன சலசலப்புகள், சின்ன சின்ன விடயங்கள் எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்று ஆதங்கப்படுகின்றேன். காலை தொடங்கி மாலை வரை நோயோடும் நொடியோடும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கூட சிறு மருந்தாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இலங்கையில் இருக்கின்ற மிகச்சிறப்பான சுற்றுலா மையங்கள் என்னென்ன வடிவங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன என்பது பற்றியே பேசப்போகின்றோம். சுற்றுலா என்பது எல்லா நாட்டிலும் ஏற்படுத்தப்படுகின்ற இருக்கின்ற ஒரு பொழுதுபோக்கு விஷயம் மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விடயமும் கூட. உல்லாச பயண விரத்திக்கு சிறந்த இடமாக இலங்கை ஆசியாவில் இருக்கின்றது என்றால் அது மிகுந்த சந்தோஷமான விடயம். இந்த அழகிய இலங்கை இயற்கையான கடற்கரையினையும் ஏரிகளினையும் நீர்வீழ்ச்சிகளினையும் மலைத்தொடர்களையும் மலைக்காடுகளையும் பிரதான நாகரிக சின்னங்களையும் கலாச்சார பெருமைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு இடமாக இருக்கின்றது. சிறிய தீவாக இருந்தாலும் அரிய பெரிய விடயங்கள் இங்கே இருக்கின்றன. ஒவ்வொரு விடயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்ப்போம்.
கண்ணால திட்டிடாதே, என்ன பே பழசெல்லாம் பறந்து போயே போயாச்சே. பே அந்த சிரிப்ப நிறுத்திடாதே, என்ன பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன், துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன், என்பே தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். அன்பே என்பே நீதானே, எந்த நண்பே நீதானே, இன்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. இன்பே என்பே நீதானே, எந்த தெம்பே நீதானே, முன்பே முன்பே வந்த என்பே நீதானே. திட்டிடாதே, என்ன பே பழசெல்லாம் பறந்து போயே போயாச்சே. பே அந்த சிரிப்ப நிறுத்திடாதே, என்ன பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. நான் உன்ன என் கண்ண போல பாத்துக்க போறேன், துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன், என் பே தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க
என்பது சுற்றுலாவில் இருக்கின்றது என்று எல்லோரும் பேசிக்கொண்டாலும் போய் போய் பார்க்கின்ற இடங்களில் இருக்கின்ற அபரிமிதமான அழகியல் எங்கள் மனங்களை எப்போதும் விட்டு நீங்காத ஒரு கொள்ளை அழகுள்ள இடமாகவும் கொள்ளை அழகுள்ள நினைவாகவுமே இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற சுற்றுலா தலங்கள், சுற்றுலா பெருமை மிக்க இடங்கள் என்று பார்க்கின்ற போது, சுற்றுலா அதிகார சபையினால் சுற்றுலா தலங்களை 8 பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். இது 2010 சுற்றுலா அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்திலே இந்த 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 1 கடற்கரை ஓரங்கள், அடுத்ததாக இருப்பது மரபுரிமை சின்னங்கள், இன்னொன்று சரணாலயங்கள், அதைவிட இயற்கை அழகு நிறைந்த இடங்கள், உடல் மற்றும் மனநிலை திறமைகளை காண்கின்ற இடங்கள், விழாக்கள், விளையாட்டுகள், சாகசங்கள் என்று 8 வகையாக இலங்கையினுடைய சுற்றுலா அதிகார சபையினர் சுற்றுலா தலங்களை பிரித்திருக்கின்றார்கள். அந்த 8 இடங்களிலும் கடற்கரைகளை பற்றி நாங்கள் பார்த்தால் எண்ணற்ற அழகிய கடற்கரைகளாக இருக்கின்றன. இந்த சிறிய தீவில் கடல் மேல் மிதக்கின்ற ஒரு தெப்பமாக இருக்கின்ற இந்த இலங்கை தீவில் இருக்கின்ற கடற்கரைகள் மிக அழகு வாய்ந்தவை, மிகுந்த நீர் வளங்களை கொண்டவை. நீர்கொழும்பு கடற்கரை, கல்கிசை கடற்கரை, கழுத்துறை கடற்கரை, வெண்தொட்ட கடற்கரை, அம்பலாங்குட கடற்கரை, ஹெக்கடுவ கடற்கரை, உணவத்துண கடற்கரை, பெலிகம கடற்கரை, மெரிச கடற்கரை, மாத்தர கடற்கரை, தங்காலி கடற்கரை என்று அழகிய கடற்கரைகளோடு இருக்கின்றன. இவற்றோடு கிழக்கு கடற்கரை, பாசிக்குடா கடற்கரை, கட்குடா கடற்கரை, அருகம்குடா கடற்கரை என்பன இலங்கையின் கிழக்கிலங்கையில் இருக்கின்ற அழகிய கடற்கரைகள். அதேபோல வடக்கிலே கசூரினா கடற்கரை, காங்கிசன்துறை கடற்கரை, மணல்காடு கடற்கரை, சாண்டி கடற்கரை என மிக அழகிய கடற்கரைகள் சூழ்ந்திருக்கின்றன. இலங்கையை சூழவும் கடலே இருக்கின்றது. அதை அண்டியிருக்கின்ற கரைகள் எல்லாம் அழகு மிளிரும் இயற்கை வனப்போடு கூடிய மிகுந்த செழிப்பான கடற்கரைகள். ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது தனித்துவமாக இருக்கின்ற கடற்கரைகளை பற்றியும் நான் உங்களோடு பேசப் போகின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.
நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டிய புரிக்கிற சாமி 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 சொல்ல நீ புருஷனான ஃபீலிங் தான் சாமி. Yeah.
இலங்கையில் இருக்கின்ற கடற்கரைகளில் இலங்கையின் தென்முனைக்கு நெருக்கமாக இருக்கின்ற மிகுந்த அழகிய கடற்கரை ஒன்று மெரிசு கடற்கரை. ஏராளமான கடற்கரைகளை நான் கூறியிருந்தாலும் இந்த மெரிசு கடற்கரை பற்றி ஏன் கூறுகின்றேன் என்றால், மெரிசு கடற்கரை மிகுந்த இழிவு வாய்ந்த ஒரு இடமாக இருக்கின்றது. பார்க்கும் தோறும் மனத்தில் பரவசத்தையும் அதே நேரம் எண்ண அலைகளின் உச்சமான மகிழ்வையும் தருகின்ற ஒரு இடம் இந்த மெரிசு கடற்கரை. இலங்கையின் தென்முனைக்கு நெருக்கமாகவும் பூமத்திய ரேகையில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் அதாவது 120 மைல் தூரத்திலும் அமைந்திருக்கின்றது இந்த இயற்கை தந்திருக்கின்ற மிக அழகிய இடமான மெரிசு கடற்கரை. இலங்கையின் பெரும்பான்மை இனத்தவர்களான சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்கின்ற இடத்தை தழுவி இருக்கின்றது இந்த மெரிசு கடற்கரை. இது ஒரு பெரிய வடிவம் கொண்ட அழகிய கடற்கரை. அதேவேளை இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடமாகவும் இருக்கின்றது. பிறை வடிவமாக, வட்ட வடிவத்தின் அரை வடிவமாக மிகுந்த அழகிய செழிப்பான ஒரு இடம். இது பெலிகம என்கின்ற பகுதியின் தென்கிழக்கில் இருந்து 4 கிலோமீட்டர் அதாவது 2.5 மைல்கள் தூரத்தில் இலங்கையின் தெற்கு கடற்கரையில் இருக்கின்ற ஒரு நகரை அண்டிய அழகிய இடமாகும். இந்த இடத்தில் இருக்கின்ற கடற்கரைக்கே உரித்தான வளங்கள் மிக அழகானவையும் அபரிமிதமானவையும். கண்டல் மரங்களும் கண்டல் காடுகளும் அதே நேரம் சில்லறைகளாக விழுகின்ற அலைகளையும் கொண்டிருக்கின்ற மிகுந்த அழகிய ஒரு இடம். எண்ணற்ற பொழுதுபோக்குகள் இந்த இடத்தில் இருக்கின்றன. பார்க்கும் தோறும் கடலில் முங்கி முங்கி குளிக்க செய்கின்ற அழகிய புத்துணர்வை தருகின்ற ஒரு கடற்கரை இந்த மெரிசு கடற்கரை. நான் ஏலவே கூறியது போல நீர்கொழும்பு, கல்கிசை, கழுத்துறை, வெண்தொட்டு, அம்பலாங்கொட, எக்கடுவ, உணவத்துணு, வெலிகம ஆகிய கடற்கரைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மெரிசு கடற்கரை இயற்கையிலேயே மிகுந்த அழகிய நயப்பை கொண்ட ஒரு கடற்கரை.
அது நான் சாயத்தோடில்லையே, உன் போல யாரும் இல்லையே. நீதானடி நீதானடி, நீந்தாமல் நான் மூழ்கி போனேன். நீதானடி காலில் மதி, நீ அல்ல நான் தானே தேந்தேன். அதை தேடாமல் தேர்ந்தவன் காணாத வாரம் என் நெஞ்சிலே, துணையில்லா நானந்திலே. நாளெல்லாம் போகும் ஆனாலும் நான் உயிரில்லாத
முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உனை தேடி கண்டதும்